स्वालोग्रः सकलामरादिभयदः क्ष्वेलः कथम् वा त्वया दृष्टः किञ्च करे धृतः करतले किम् पक्वजम्बूफलम् जिह्वायाम् निहितस्य दिग्धघुटिका वा कण्ठदेशे भृतः किन्ते नीलमणिर्विभूषितमयम् शम्भो महात्मन्वदा नालम्बा सकदेवदेव भवतः तदेव नतिर्वानुतिः सुपूजा वा स्मरणम् कथाश्रवणमप्यालोकनम् मादृशाम् स्वामिन्नश्वरदेवरानुसरण आयासेन किम् लभ्यते का वा मुक्तिः इतः कुतो भवति चेत् किम् प्रार्थनीयम् तदा किम् रूमस्तव साहसम् वसुपते कस्यास्ति शम्भो भवत् धैर्यम् चेदृशमात्मनस्ति चिरियम् चान्यैः कथम् लभ्यते भ्रश्यद्देवगणम् त्रसन्मुनिगणम् नस्यत् प्रपञ्चम् लयम् पश्यन् निर्भय एक एव विहरति आनन्दसान्द्रो भवान् शिवानन्द हरि परमेश्वरन ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான அழகான ஒரு பிரகரணம். சாதாரணமாக ஆச்சாரியால் பண்ண பிரகரணத்தில் விசேஷமாக அத்வைத பாவங்கள் சாஸ்திர ரகசியங்கள் இருக்கும். இதில் அதோட கூட பக்தி வேற இருக்கு, அது விசேஷம். பக்தின்னா என்னது, பக்தி சாஸ்திரத்தினுடைய மதிப்பு என்ன, அது எப்படி உபயோகப்படுறது, விவேக சூடாமணியில் ஆச்சாரியால் சொல்லும் பொழுது மோட்ச சாதன சாமக்ரியாம் பக்திரேவ கரியசி அப்படின்னு சொல்லியிருக்கார். பக்தின்னு முதல்ல ஒரு மனுஷனுக்கு இருக்கவையானால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அறியாமலேயே அவனுக்கு ஞானத்துக்கு கொண்டு வந்து பகவானுடைய திருவடிகள் அவனுடைய இதயத்தில் நிற்கும்படி பண்ணிவிடுமா. அப்படிப்பட்டதான பக்தி ரொம்ப அவசியம்னு சொல்லி மனுஷனுடைய வாழ்க்கையில் வரக்கூடியதான எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் இவைகள்லாம் அவனுக்கு தாங்கக்கூடியதான திறமையை கொடுக்கறதும் பக்தி தான். அப்படிப்பட்டதான அந்த பக்தியை சொல்லிக்கொண்டு பக்திக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு யோசனை பண்ணினோமே, ஆனால் பகவானுடைய லீலைகளை கேட்கிறது, அதை கேட்க கேட்க மனசுல பக்தி வந்துடும். அப்படிப்பட்டதான் அந்த லீலைகளை ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர ஆரம்பிச்சார். இந்த மூவலத்தையும் கொடுத்துருக்கின்றிருக்கக்கூடியதான ஒரு ஹாலாகல விஷமானது வந்தது, அந்த ஹாலாகல விஷத்தை பார்க்க உங்களுக்கு எப்படி தோணித்துன்னார். சாதாரணமாக ஏதாவது இருக்கணும், அதை பார்க்கறதே ரொம்ப பயம், ஜனங்கள்லாம் ஓடிவிட்டா, அங்கே இருக்கிற எல்லோரும் ஓடினா ஆனால் நீங்கள் மட்டும் நிற்கிறேல, அது எப்படி உங்களால் பார்க்க முடிஞ்சது? சகல அமராதி பயதா எல்லா தேவதைகளுக்கும் எல்லோருக்கும் அரக்கர்களுக்கும் பயத்தை கொடுத்ததுன்னு. யாராவது ஒத்தராவது இருக்க முடியாதா? இல்லையே, எல்லாரும் ஓடிட்டாளே, அது வந்ததுமே அது வர்றதை பார்த்துவிட்டு இதை நின்று நம்ம யுத்தம் பண்ணி அதை ஜெயிக்க முடியாதுங்கிற அபிப்பிராயத்துக்கு ஓடி போயிட்டா. அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு நடுவில் நீங்க மட்டும் எப்படி இந்த சுவேலகா கதம் வாத்வயா திருஷ்டா, அது எப்படி பார்த்தீர்கள்? நீங்க பார்க்கவே முடியாது. மின்னல் முதல்ல பிரகாஷ்ண்டு வருது, எல்லா விதமான பதார்த்தங்களையும் எரிச்சுண்டு வருது, அது வரும்பொழுதே எல்லாத்தையும் அப்படியே எரிஞ்சு தக்குன்னு கீழே விழருது. அப்படி விழக்கூடியதான பதார்த்தங்களை எப்படி நீங்க பார்த்தீர்கள் முதல்ல, அதுவே சந்தேகமா இருக்கு. ஆனா பார்க்கறது இருக்கட்டும். கரதலே கிம் பக்வஜம்பூ பலம், அது என்ன சின்ன பழமா, என்ன ஒரு நாவல் பழமா எப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கல, அப்படியா அது அது எரிச்சுண்டுனா வர்றது, பழமா இருந்தா கையில வச்சுக்கலாம், உள்ளங்கையில வச்சுக்கலாம், அது என்னடா உலகத்தை எரிச்சுண்டு வர்றதே, அது சின்ன உருண்டையா உருண்டையா கையில வச்சுட்டு இருக்கல, அது எப்படி சொல்லுங்க? அதுக்கு மேல ஜிக்வாயா சித்த குடிக்காவா கண்ட தேசே திரதா, பார்க்கறது முதல்ல ஒரு கட்டம், பார்த்த பிறகு அதை புடிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பயங்கரமான வஸ்து, ஒரு சாதாரணமான ஒரு பூச்சியா வந்தேன்னா ஓன்னு கத்தரா தவிர இன்னொருத்தொடர்ந்து எடுத்து போடணுமே தவிர இவன் தொட மாட்டேங்கிறான். சாதாரணமான ஒரு பூச்சி தான், அது ஒரு பேப்பர் எடுத்து அதை தூக்கி போடலாமோ இல்லையோ அதுக்கு பயம் அவனுக்கு. அப்படி இருக்கிற காலத்தில் அதை பார்க்கறதே பயம், பார்த்த வேற கையில் வேற வச்சுட்டுருக்க, கையில் தொடுறது மட்டும் இல்லை அப்படி தட்டி விடுறது இல்லை, கையில் எடுத்து உள்ளம் கையில் வச்சுட்டுருக்க. உங்களுக்கு பயமே படலையே நீங்கள், அது எப்படி வந்து? உலகமெல்லாம் பயப்படும் பொழுது உங்களுக்கு பயமில்லாத நிலை எப்படி வந்து சொல்லுங்க பார்க்கலாம். அதனால சின்ன பழமா என்ன, ஒரு நாலு பழமா இது கையில் வச்சுட்டுருக்க, உள்ளம் கையில் வேற வச்சுட்டுருக்கல, அது வேற தெரியலையே. கிம் சக்கரே திருத கரதலே கிம் பக்வஜம்பூ பலம், அதுக்கப்புறம் கையில வச்சுட்டு பிறகுனா அதை வாயில போட்டுக்கிறதுக்கு ரொம்ப பேர் பயப்படுறான். ஆயுர்வேத மருந்து அது என்னடா அது என்ன, அது கசகமோ என்ன பண்றதோ, அதெல்லாம் நெய்யில வேற குழச்சி வச்சிருக்கான். அதுல நாக்கில விட்டுக்கிறதுக்கு பத்து தரம் பயப்படுறான், என்ன ஆகுமோ என்னமோ, நேற்று சாப்பிடலாம் வாயில வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாளோ இல்லையா. அது எப்படி நீங்க விழுங்கிட்டு இவ்வளே அதை எடுத்துக்கு வாயில் போட்டு இருக்கல, எப்படி சொல்லுங்க. ஜிக்வாயம் குட்டிக்காவா, அது என்ன சித்தால் கொடுத்ததான ஒரு மருந்து அது. அது எப்படி ஒரு சின்ன மாத்திரை மாதிரி என்ன எல்லாம் வாயில் போட்டு இருக்க சந்தோஷமாக தெரியலையே சுவாமி. கையில வச்சுக்கிறதே ரொம்ப பயம், அதெல்லாம் வாயில வர போட்டு இருக்க சாதாரணமா ரொம்ப பேர் பயந்தா வாயில போட்டுக்க மாட்டான், என்ன ஆகுமோ என்னமோட்டு. அப்படியும் வாயில போட்டுனாலும் அது யாராவது பார்க்காமல் கீழே தொப்பிடலான்னு பார்ப்பாளே தவிர, அது விழுங்கறதும் ரொம்ப கட்டணம். அது வேற நீங்க என்ன விழுங்காம கழுத்திலேயே வச்சுருக்கள். கண் சதேசே பிரதஹா கிம் தே நீலமணி விபூஷணம், அது என்ன அழகான அழகு கொடுக்கக்கூடியதான ஆபரணம்னு நினைச்சிட்டு இருக்கேளா. விபூஷணமயம் சம்போ மகாத்மன் வதா, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இந்த ஜனங்களை காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணத்தை தவிர அவர் ஒன்றும் இல்லையே. உங்களுக்கு எவ்வளவு இது வந்தாலும் பரவாயில்லை, நான் தாங்கிக் கொள்வேன்னு எந்த கருணையோடு நீங்க பண்ணினது பரமேஸ்வர அப்படின்னு அந்த நீலகண்ட சரித்திரத்தை நமக்கு சொன்னார். அந்த நீலகண்ட லீல அத ஒரு ஸ்லோகத்துல சொன்னார். அதற்கு பிறகு இந்த முக்தின்னு சொல்லிட்டு இருக்க, முக்திக்கு உபாயம் பகவத் சேவைத்தான். பகவத் சேவை பண்ணினோமையானால் பகவான் சந்தோஷப்படுத்தப்பட்டு நமக்கு என்ன பண்றார், நம்ம மனசுல இருக்கக்கூடியதான பாபங்களை அகற்றி வைக்கிறார். பாபங்களை அகற்றினதுனே நம்ம மனசை ஆட்டோமேட்டிக்கா பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவருடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இத்தனை நாள் ஏதோ ஸ்தோத்திரம் படிச்சப்பட்டு அப்படியே இருந்தோம், இப்ப பகவானுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், வேதாந்த சாஸ்திரம் வாசிக்கணும், உண்மை என்னன்னு புரியணும் அப்படின்னு நம்ம மனசு போறது. இப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் வரணுமையானால் ஈஸ்வரன் அனுகிரகம் காரணம். அது வரைக்கும் நம்ம ஏதோ கோயிலுக்கு போறது, நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது, அப்படின்னு ஏதோ பிரசாதம் சாப்பிட்றதுன்னு இருந்தோம். இது போல பல நாட்கள் இருந்து இருந்து அதுக்கு பிறகு என்ன ஆறுது, நமக்கு ஆத்ம தத்துவத்தை அறியணும்னு ஆசைப்படு. அதுக்கு தகுந்தாவாலே பகவான் என்ன பண்றார், ஒரு குருவை நமக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறார். தேவ ஸ்ரீ குரு ரூபமேத்திய பகவான் சாட்சாத் ஆவிர் பவே ஸ்வயம், குரு ரூபமாக வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையில சேர்றார். அது பிறகு என்ன, தாரையிட்டு தான் சம்சார துக்க அன்னவாது, இந்த ரொம்ப கோரமான இந்த சம்சாரம் எனக்கூடியதான துன்பம் இருக்கேன், இந்த கடல் இருக்கேன், இந்த கடலை அக்கறை சேர்த்து வைக்கிறார். ஆகையால் அந்த பகவானுடைய சேவையானது ரொம்ப முக்கியம். பக்தியானது முக்திக்கு நெருங்கின சாதனம். அந்த பக்திக்காக பக்தியினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறது இங்க சொல்ற, நீல் நலம் வாசுகிருதேவ தேவ பவதா பூஜாவாஸ்மரணம் கதா சிரவணமப்யாலோகனம் மாத்ருஷாம் ஸ்வாமின் அஸ்திர தேவதானுசரணாத்மேனகே கிம் லப்யதே கிம் வா முக்திஹி இதக் குதோ பவதி சேத் கிம் பிரார்த்தனீயம் ததா. ஹே பரமேஸ்வர, ஸ்வரலோக தரணினா இருக்காயே, எல்லா உலகத்தையும் படைக்கிறவனும் காப்பாற்றுறவனும் அழிக்கிறவனும் தாங்கள் தானே, எல்லாம் உங்க கையில இருக்க, அப்படிப்பட்டதான தாங்கள் உங்களுக்கு சகரதேவ பவத சேவா. என்னைக்காவது ஒரு மனுஷன் பகவான நம்பி அவருக்கு ஒரு சேவை பண்ணினான்னு அது போதும். சகரதேவா, ஏதோ ஒரு சமயத்துல எப்பவும் பண்ணணும்னு சொல்லல, ஒரு தரம் பண்ணினேன்னா தானா உங்க மனசு ஓடி வரும். முதல் முதல்ல பகவான் இடத்துல திரும்பறதா கஷ்டம். இந்த மனசாந்த அந்த பக்கம் திரும்பித்துனா ருச்சி கண்ட போன, ஒரே ஒரு நாள் உங்க காத்துல பால் பார்த்து எடுத்துன்னு வச்சுங்களேன், சுவையை பார்த்து எடுத்துன்னு போனேன், அதுக்கான ஏதோ ஒரு வழியா வந்து சேர்ந்துடும். அதுக்கு தெரியும் இவ ஆத்துல போனையே மூடி வைக்காம திறந்து வச்சிருக்கா, கரெக்டா நம்ம போய் குடிச்சுடலாம் அப்படி. அது என்ன, அது வந்து குடிக்கிறது உங்களுக்கு சத்தமே தெரியாது, போறப்பத்தான் பாத்திரத்தை கீழே தள்ளி விட்டு போகும், நான் வந்துட்டு போனேன்ட்டு. விவகாரம் என்ன, அது மாதிரி அதை போன எப்படி தெரியாம வருதோ அதே போல உங்க மனசும் ஒரு தரம் அதுக்கு வழக்கப்பட்டிருந்தேயானால், இந்த சுகத்தை அறிந்ததையானால், ஏன்னா இந்த மனசு எப்பொழுதும் கொந்தளித்துட்டே இருக்கு, அதுக்கு அந்த அருமை தெரியல. வெயில்ல போயிட்டே இருந்தேன்னா பீச்சுல வெயில்ல போக வேண்டிய செருப்பு இல்லாம போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்துருந்தேயானால், அது போனிடையானால் அப்பதான் நிழல்ல எப்படி சௌக்கியமா இருக்காது. அந்த நிழல்ல வர்றதுன்னா வெயில்ல கொஞ்சம் நடக்கணும், நடு வெயில அப்படியே கால் கொதிக்கிற போல இருக்கல, ஒரு பத்தடி வச்சா போறோம் அந்த நிழலை கண்டு ஓடுவேள். அது மாதிரி இந்த மனசு எப்பொழுதும் வெயில் மாதிரி தப்பிச்சுண்டு இருக்க மனுஷியலுக்கு. அப்ப தப்பிச்சுன்றக்கா கூடிய தான் இந்த மனசு இருக்க பார்த்தால அதுக்கு கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் கிடைச்சதுனால மனசு அந்த பக்கம் தான் ஓடும். இப்ப அந்த பக்கம் போகாம இருக்கா மனுஷால், அதனால அவளுக்கு விஷயமே தெரியல. ஒரு 10 நிமிஷம் அந்த மனசு சாந்தி அடைஞ்சதையானால் அதுக்கப்புறம் அவ இதை விட்டு போக மாட்டா. அப்படி சகதேவ தேவ பவத சேவா நதிர்வா நுதிஹி, உங்களுக்கு நமஸ்காரம் பண்றதோ இல்ல உங்களை ஸ்தோத்திரம் பண்றதோ பூஜாவா ஸ்மரணம், அதுக்கு மேல பூஜை. இப்ப பாரு, பகவான நினைக்கிறது ஒண்ணு, பகவானுக்கு சேவை பண்றேன் நினைக்கிறேன்னு ஒண்ணு, அவர் கால நமஸ்காரம் பண்றது பரமேஸ்வரன் அவர் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்றதோ இல்ல அவரை துதிக்கிறதோ, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பூஜாவா பகவான பூஜை பண்றது. இவைகள்லாம் சாதாரணமாக நான் சொல்றதெல்லாம் இது வரைக்கும் பிசிக்கல் ஆக்ஷன், ஸ்தூல சரீரத்தில் செய்யக்கூடியதான செயல்கள். பகவானுக்கு கிட்ட போறது, பகவானை பார்க்கறது, பகவானுக்கு நமஸ்காரம் பண்றது, பகவானை வாயால துதிக்கிறது, பகவானுக்கு புஷ்பத்தினால பூஜை பண்றது, இது பண்ணலாம். ஏன்னா சாதாரணமாக மனுஷன் பிசிக்கலாக கொஞ்சம் காரியங்களை பண்ணலாம், ஸ்தூல சரீரத்தில் பூத உடல்ல சில காரியங்கள் பண்ணலாம், ஆனா மனசை நிகிரகம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். மனசுல பகவானை தியானம் பண்றதுன்னு அதுக்கு ஒரு பயிற்சி வேணும். மனசானது என்ன பண்றதுன்னு, அது எதை தியானம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை தவிர மீதி எல்லா பதார்த்தத்தையும் நினைக்கிறது. எப்ப கண்ணை மூடினாலும் நமக்கு அந்த எதை நினைக்கிறோமோ அதை தவிர மற்ற பதார்த்தங்களை பார்க்கணும் எனக்கூடியதானே நினைக்கணும்னு மனசு ஓடுறது எல்லா பக்கத்திலையும். ஆனால் அதுக்கு அடுத்ததாக வந்தது ஸ்மரணம். முன்னால பண்றதெல்லாம் ஸ்தூல சரீரத்தினால செய்யக்கூடியது, அது 4 பேர் பண்ணிட்டே இருந்தா அவன் நடுவில் இருக்கிற நம்மளும் சேர்ந்து பண்ணிட்டோம் வெக்கம் இல்லாமல். தனியா நீங்க போனாதான் பயம். கோவிலுக்கு போனேன்னு வச்சோம், எல்லாரும் நமஸ்காரம் பண்றாங்க, நம்மளும் நமஸ்காரம் பண்றேன், ஏன்னா யாரும் நம்மளை தனியா பார்க்க மாட்டான். அதே மாதிரி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா, நீங்களும் ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு வந்தேன், என்ன ஸ்லோகம் சொன்னா எல்லாம் சொல்லலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் நீங்க. இல்ல எல்லாரும் புஷ்பத்தை கையில கொடுத்தா அந்த புஷ்பத்தை பூஜை பண்ணிட்டு இருக்கோம், இது வரைக்கும் பண்ணலாம். ஆனா மனசுல நமஸ்காரம் பண்ண பகவானை தியானம் பண்ணுன்னு எப்படி சார் பண்றது? கண்ணை மூடிண்டா வேற என்னென்னமோன்னா ஞாபகம் வருது. பகவானை தவிர யாரை தியானம் பண்ணுமோ அப்படி அவரை தவிர மீது எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா ஐடியாஸும் வருது, நான் என்ன பண்ணுவேன்? அதுக்காக பூஜாவா ஸ்மரணம். அதுக்கு மேல இந்த ஸ்மரணத்துக்கு ரொம்ப உபயோகப்படக்கூடியது என்ன, பகவானை தியானம் பண்ணணுமே ஆனால் எப்படி தியானம் பண்ணுவேன், பகவான் எப்படி இருக்கார், அவருடைய சுரூபம் என்ன, அவருடைய என்னென்ன ஆபரணங்களை வச்சுட்டு இருக்காரு, என்ன ஆயுதங்களை கையேந்து இருக்காரு, எப்படி இருந்துட்டு இருக்கார், இப்படிப்பட்டதான ஸ்வரூபம் எல்லாம் நமக்கு சாதாரணமாக தெரியாது. ஏ சிவனை ஸ்மரணம் பண்ண லிங்கம் தான் தெரியுது, வரணும் தெரியலையேன்னா இல்ல அவருடைய மகிமை நமக்கு தெரியணும், அந்த மகிமை எப்படி அறிந்து கொள்வோம் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோமையானால் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, கதாசிரவணம். பகவானுடைய கதையை கேட்கணும், அவருடைய லீலைகளை கேட்கணும். அந்த லீலைகளை ஒருத்தர் சொல்ல சொல்ல கேட்டுட்டே இருந்தோமையானால் நம்ம மனசு நம்ம அறியாமலேயே அங்கே போய் நின்றுடுறது. பகவான் அப்ப கண்ணை மூடிட்டு இருக்கும்பொழுது பகவானுடைய ஸ்வரூபம் கண்ணுக்கு, ஓஹோ இப்படி சொன்னார் இல்லையா, கழுத்துல கருப்பா இருக்குன்னு சொன்னார் அல்லவா, அவர் தான் விசேஷமாக இவைகள்லாம் அறிந்தாரமே, இவ்வளவு பதார்த்தத்தையும் பண்ணினாரமே, என்ன விஷத்தை குடிச்சாராமே, உலகத்துக்கு சேவை பண்ணினாரமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அவைகள் வரத்துக்கு முக்கியமான காரணம் கஜதர்மாம்பரதரா, யார தோலை கட்டிட்டு இருக்கார், கையில திரிசூலத்தை வச்சுட்டு இருக்கார், முக்கண்ணனா இருக்கார், உமா சகாயனா இருக்கார், ருஷபாரூடனா இருக்கார், இவர்கள் எப்படி தெரியும், கதையை கேட்டதானே தெரியும். வெறும் சிவல தியானம் பண்ணு நான் கண்ணை போடிக்கிறேன் ஒன்றும் தெரியலையே. அப்ப விவகாரம் என்ன, கதாசிரவணம் இது அப்யாலோகனம் மாதிரசம். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போய் இது போல ஒரு சொரூபம் இருக்கான்னு பாக்குறது, இப்படி இருக்குன்னு கதையில கேட்டாலும் அது ஒரு உருவத்தை பார்த்தா தான் மனசு நிக்கிறது. இந்த கண்ணு காது இந்த ரெண்டு இருக்க, இந்த ரெண்டுல பவர்ஃபுல் எதுன்னு, கண்ணு தான் பவர்ஃபுல். எத்தனையோ தரம் சொல்றோம், சொன்னா கூட அது மனசுல நிக்க மாட்டேங்குது, ஆனா கண்ணால நேர பார்த்தோம்னா ஓஹோ இப்படித்தான் இருக்கா அப்படின்னு. முக்கண்ணன்னு 3வது கண்ணு இருக்குன்னு இங்க இருக்கு, ஏதோ நெத்தில இருக்குன்னு, கீழே இருக்கா, மேல இருக்கா, ரெண்டு கண்ணுக்கு நடுவுல இருக்கா, இவைகள்லாம் நமக்கு தெரியாது, அப்பப்ப சந்தேகம் வரும். ஆனா விவகாரம் என்ன, ஒரு ஸ்வரூபத்தை பார்த்தேன்னா ஓஹோ இப்படித்தான் இருக்கா, ரெண்டு கண்ணு ஹரிசான்டலா இருக்கு, ஒரு கண்ணு மேல நிக்கிறா போல இருக்கு. இந்த ஸ்வரூபம்லாம் நேரம் ஆக்சுவலா அந்த ஸ்வரூபத்தை ஒரு பொம்மையோ இது ஒண்ணு பார்த்தா தான் புரியும். அப்படி அந்த ஸ்வரூபத்தை அடுத்தது பார்க்கணும். முதல்ல என்ன பண்ணணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், அவருக்கு புஷ்பங்களை கொண்டு வந்து கொடுத்து அவர் இடத்தை சுத்தி பண்ணி இப்படி எல்லாம் பண்றதுங்கிறது ஒரு நிலை. பிறகு அவருக்கு நமஸ்காரம் பண்றது, அவருடைய ஸ்தோத்திரங்களை படிக்கிறது, அவருக்கு கையால புட்பங்களை போட்டு அவருக்கு தூபம் தீபம் நைவேத்தியம் இப்படிப்பட்டதான விவகாரங்கள்லாம் பண்ணி பூஜை பண்றது, இது வரைக்கும் ஒரு செட்டு பூஜை பண்றது இருக்கட்டும். இதுக்கு அடுத்ததாக ஹையர் லெவல் சாதனம் என்னது, மனசுல பகவான தியானம் பண்றது. இந்த மனசுல தியானம் பண்றதுங்கிறது ரொம்ப பலத்தை சீக்கிரமாக பலத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த மனசுல தானே எல்லா துன்பங்களும் இருக்கு. உங்களுக்கு வரக்கூடியதான துன்பமோ இன்பமோ எல்லாமே மனசுல தான் வருது. மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். மனசு தூங்கிவிட்டேள், மனசு வேலை செய்யல, அப்ப ஏதாவது அனுபவிக்கிறடோ? இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, ஆனா ஆத்ம சுகத்தை அனுபவிக்கிறேன், நிம்மதியா தூங்கினேன் சார் அப்படிங்கிற. ஆனா வெறுமனா தூங்கிட்டு இருக்கேள், படுத்துட்டு இருக்கேள், மனசு மட்டும் இங்கே இங்கேயும் அலைஞ்சுட்டே இருக்கு, ஏதோ யோஜனை பண்ணிட்டு இருக்கு. தூங்கினாலும் எவ்வளவு தூங்கினாலும் நமக்கு அந்த தூங்கினதான ஒரு சந்தோஷம், படுத்துன்றதான திருப்தி இல்லை. ஸோ அந்த மனசை கம்ப்ளீட்டா ஒடுங்கி போகணும், அப்பதான் நிஜமான ஒரு திருப்தி. அப்ப இதனால என்ன தெரியுது, மனசு இருக்கும் பொழுது கவலை இருக்க, மனசு இல்லாத பொழுது கவலை இல்லை. ஸோ கவலைக்கு இருப்பிடம் இதுன்னா மனசு. அந்த மனசை நீங்க கம்ப்ளீட்டா வேண்டான்னு விட்டுற முடியல சார். ஏன்னா மனசினால்தான் மற்ற எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், சுகத்தை அனுபவிக்கிறதோ எல்லாத்தையும் அறியறதே மனசு தானே. மனசு வேண்டான்னு விட்டுருங்களேன், விட்டுற முடியுமா? அது உங்களை விடாது, பிசாச்சு பிடிச்சுண்டா போல. அதுவா என்னைக்கு விட்டு போறதோ அப்பதான் விட்டு போலாம், நீ போனா போகாதுன்னு. அப்ப அந்த மனசை எப்படித்தான் நிகிரகம் பண்றது, மனசை எப்படித்தான் சரியான வழிக்கு கொண்டு வர்றது, அதுவா அந்த மனசுக்கு சும்மா இருன்னு சொல்லாதையும் வேற ஒரு பொருளை கொடுங்க. எந்த பொருளா? அந்த பரமேஸ்வரன் கொடுங்க. ஸ்மரணம், பகவான் நாமாவை ஸ்மரணம் பண்ணுங்க, பகவானுடைய உருவத்தை அதையே நனைங்க. நினைக்கிறது சார் அங்கே என்ன சார் இருக்கு, பகவான் நினைங்கிறாள் என்னத்தை நினைக்கிறது, ரெண்டு நிமிஷம் தானே ஒரு தான் அது மேலே வராதுன்னு. அதுக்காக தான் கதா சிரவணம், அவர் என்னென்ன லீலைகள் பண்ணினார், அந்த கதைகள்லாம் கேட்டுருக்கும். ஒரே கதையாக இருந்தாலும் பல பேர் சொல்லும் பொழுது பல சுவையாக இருக்கும். ராமாயணம் எத்தனை தரம் கேட்டிருக்கேன் நீங்கள்? நம்ம ஊரில் ராமாயணம் பாரதம் தெரியாத வியக்தி உண்டோ? கிடையாது. சின்ன இப்போ மாடனாக இருக்கிறவளும் தெரியாதுன்னு சொல்லுவேன், ஆனால் விவகாரம் என்னென்ன ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம கேட்குறோமே, எதனால் கேட்குறோம்? அது கேட்கும் பொழுது அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது. அதே போலயே பகவானுடைய நாமாவை கேட்க கேட்க அந்த கதைகள்லாம் கேட்க மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது. கதாசிரவணம் அடுத்தது. அந்த கதைகள் என்ன பண்ணுறது, நமக்கு அதை மட்டும் சொல்லலை, பக்தியை உண்டு பண்ணுறது. பகவான் இடத்துல சேர்க்கறது உங்கள் மனசை, இங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுட்டு இருக்கக்கூடியதான மனசை பகவானை கொண்டு வந்து சேர்க்கறது. கதாசிரவணம் அப்யாலோகனம் மாதிரசாம், எங்க போன்ற வாழ்களுக்கு சாதாரண வியக்திகளுக்கு என்ன, மகர்ஷிகள்லாம் இருக்கா? அவளுக்கு ஒரு தரம் சொன்ன போறோம், காதால கேட்ட மாத்திரத்தினாலேயே அவர் தியானம் பண்ண சாமர்த்தியம் இருக்க. நமக்கு காதால கேட்ட எத்தனை தரம் கேட்டாலும் மனசு நிக்க மாட்டேங்குது. ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொம்ப ஓடி போயிட்டு, உலகத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்கள்ல நம்ம மனசு ஓடி ஓடி அங்கேத்தான் வழக்கம் இருக்க. அது என்னாச்சோ இது என்னாச்சோ அதை பற்றி கவனிக்க வேண்டாமா, இப்படியே ஓடுறதே தவிர மனசை நிறுத்தி பகவானை பார்க்கணுங்கிற வழக்கம் நமக்கு இல்லை. நம்ம மனசுக்கு அது நினச்சா அந்த பக்கம் ஓடுறது, ஜலம் மேலே இருந்து கீழே தானாக ஓடி வந்துடும் சார். கீழே இருக்கிற ஜலத்தை மேலே கொண்டு போகிறது ரொம்ப சிரமம், மோட்டர் போடணும், அப்போ தான் கீழே இருந்து மேலே போகும். வேறு சக்தி கொடுத்தா தான் ஜலம் மேலே போகுமே தவிர மேலே இருக்கிற ஜலத்தை கொட்டினா தானாக ஓடி வர்றதுன்னு. அதே போல் நம்ம மனசு என்ன இருக்கு, லௌகிகமான விஷயங்களுக்குள்ள தானாக ஓடுறது. அதை ஓடாத நிறுத்தறதுக்கோ அல்லது அங்கேருந்து கொண்டு வந்து பகவானத்தை நிறுத்த வைக்கிறதுக்கோ அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்பெஷல் எஃபர்ட் வேணும். அந்த எஃபர்ட்டுக்காகத்தான் பகவான் கதையை கேட்கணும். கதா சிரவணம் அப்பி ஆலோகனம், எப்போ அது பகவானுடைய படத்திலையோ அல்லது கோவில்லையோ அவருடைய அலங்காரத்தையோ உங்களால் பகவானை கோவிலில் போய் பார்க்க முடியாதுங்கிறத பகவானே அலங்காரம் பண்ணிட்டு தெருவில் வர பவனி வர அப்பாவது பார்க்கலாமோ இல்லையோ, எவ்வளவு கருணாமூர்த்தியா இருந்து கொண்டு ஜனங்கள் எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இவரை யாரு கோவிலுக்கு பண்ண முடியலையோ அவளும் என்ன பார்க்கணும். அதுக்காகத்தான் அலங்காரம் பண்ணி கொண்டு வர்றார். சாதாரணமாக வர்றதில்லை அவர், அலங்காரத்தோட மேல தாளங்களோட முன்னால வேத கோஷம் பின்னால ஆகம கோஷங்கள் இவைகளோட வரார். எதுக்கு? அப்பாவது நீங்க பார்ப்பிடும். இந்த ஸ்வரூபம் ஒரு தரம் பார்த்தீங்கன்னா அதை மனசுல தியானம் பண்ணலாமோன்னு. அதுக்காக தான் ஸ்மரணம் அப்பியாலோ கனம் மாதிரிதான் சுவாமின்னு அத்திர தேவதானுசரணால் சரணாயாசேன கிம் லப்யதே. இப்படி உங்களிடத்த தியானம் பண்ணினா ரொம்ப விசேஷம் உண்டு. ஆனால் மற்ற தேவதைகள்லாம் இருக்க பார்த்தீங்களா, எத்தனையோ 33 கோடி தேவதைகள் இருக்கா. அந்த தேவதைகள்லாம் நினைச்சு அவளுக்கு நம்ம அந்த தேவதைகளை பின்புடர்ந்த ஆயாசத்தினால ஒரு லாபம் இல்லை. என்ன, எந்த தேவதையை பார்க்கணுமேனா ப்ரொசீஜர் தான். ஆனா எத்தனையோ தேவ விஸ்வ தேவாள் இருக்கா, அப்படி நிறைய தேவதைகள்லாம் இருக்கா. அவளாம் என்ன, அவளாம் அஸ்திரம்னு எப்பொழுதும் இருக்கணும்னு இல்லை. மனுஷியால் எப்படியோ அப்படியோ தேவதைகள் தான். தேவதைகளுக்கு கூட நாம் என்னமோ சொல்றோம், தேவதைகள் ரொம்ப நாள் வாழறாட்டு, நம்மளை விட ரொம்ப நாள் வாழறா. ஆனா தேவதோகத்துல போன வாழ கூட ஒரு நாளைக்கு திரும்பி வர வேண்டியதுதான். கிருணே புண்ணியே மத்தியலோகம் விசந்தி. யாராவது இந்த ஊர்ல புண்ணியம் பண்ணினேள், அந்த ஊர்ல பிறந்தேள், அவ்வளவுதான். இப்படி மானிட பிறவி மற்ற பிறவிகளோட வசத்தையும் நமக்கு தெரியறது, நம்ம அதை யூஸ் பண்ணல, தெரியறதோ இல்லையோ. ரோட்ல இருக்கக்கூடியதான பசுமாடு நாய் இப்படிப்பட்டதான பெரியவைகளோட மானிட பிறவி வசத்தை தானே. உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, ஏதோ ஆகாரத்தை சேர்த்து வச்சுக்கிறேள், யோஜனை பண்றேள், நாளைக்கு என்ன என்று யோஜனை பண்ணி அதுக்கு தகுந்ததான விடயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கே, இவைகளால ஏதாவது பண்ண முடியறதா ஒரு பசுமாட்டுக்கு? இல்ல அந்த பசுமாட்டை கட்டினவன் வாங்கினவன் என்ன பண்றான், கட்டி போடுறான் ராத்திரி, அது பாட்டுக்கு அது இஷ்டமா போக முடியல. நீங்க பாட்டுக்கு எங்கேயாவது கிளம்புறீள், எப்பாவது வரேள், உங்களுக்கு ஒரு சுவாதந்திரம் உண்டு. இந்த சுவாதந்திரம் மற்ற பிராணிகள் இருக்கா பாருங்க, எப்பவுமே அதுக்கு வாழ்க்கையில சிரமம்தான். எப்ப யார் அடிச்சு விடுவாளோ யார் கொண்டு விடுவாளோ ஒரு பயம் தான் உங்களுக்கு. அப்படி இல்லையே, கதவு பூட்டு போட்டு இன்சைட் லாக் பண்ணிட்டு ஆனந்தமா தூங்குறேன். அப்ப நமக்கு ஒரு தைரியம் இருக்கு, இந்த ஒரு தைரியமோ ஒரு பயம் இல்லாததான ஒரு நிலையோ இவைகள் நம்ம முன்னால எப்படி பாத்துக்கணும்னோ, நம்ம குடும்பம்னோ இவைகள்லாம் இவனுக்குத்தான் இருக்க, மானிட பிறவியிலத்தான் இருக்க, மற்ற பிராணிகளுக்கு இல்ல. ஆனா இதை விட வசதியான ஒரு நில சொர்க்கலோகத்துல இருக்க அவளுக்கு எப்படி, எப்ப எது வேணுமோ அடையலாம், சந்தேகமே இல்லை. காமதேனு இருக்கு, கல்ப விருட்சங்கள் இருக்கு, அந்த விருட்சத்தை கீழே இருந்து எனக்கு இது வேணும்னு நினைச்சா நிச்சயமா கிடைக்கும். அப்படி ஒரு ஊர், ஆனந்தமான ஒரு ஊர். ஆனா என்னன்னு அந்த ஊர்ல ஒரு விசேஷம் என்னன்னா, நீங்க எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது. இந்த ஊர்ல நமக்கும் தெரியாதோ இல்லையோ, எப்ப மரணம்னு தெரியாது. ஆனா ஒரு குத்து மதிப்பா வச்சுட்டு இருக்கோம், இத்தனை நாளா இருப்போம் அப்படி. மனுஷன் சாதாரணமா 50 வயசு வரைக்கும் மரணத்தை பத்தி யோஜனை பண்றதே இல்லை. அவனுக்கு சம்சார வாழ்க்கை சுகம் அவைகள்லயே போயிட்டே இருக்கு. 50 வயசு ஆனப்பறம் கொஞ்சம் ஒரு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் அப்படின்னு முன் வந்தது, மாடிப்படுகிட்டேன்னா கால் வலிக்கிறது, அப்பதான் ஆரம்பிக்கிறான் என்னடா இதுன்னு. அதுக்கான டாக்டர் கிட்ட போனா அது ரொம்ப சீரியஸா, அது ஆயிடுது இது ஆயிடுது, பிபி ஜாஸ்தி ஆயிடுது. அவரு ஒரு அஸ்திரம் வச்சுட்டு இருக்கான், பிபின்னு ஒரு அஸ்திரம். இது மரண பரியந்தம் சாவட்டை போட்டுட்டே இருக்கணும் சார், டெய்லி மாத்திர காலை சாயங்காலம் மாத்ரா பலம் சாமதம் தானா அப்படின்னு ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆயிடுதுன்னு அது என்னாச்சுன்னு சுகருங்கிறான். இப்படியே ஆயிட்டு அதுக்கப்புறம் என்னடாச்சுன்னு, ஓஹோ என்ன எப்ப மரணம் வரும் தெரியலையே. ஏன்னா நாளுக்கு நாள் நம்ம சரீரத்துல பலம் குறைஞ்சு போறதே. இப்ப குறைஞ்சு போகும் பொழுதே நம்ம யோஜனை பண்ண வேண்டாமா, அடுத்த பிறவி இல்லாம பண்ணிக்கணும்னு, அது பண்றது இல்லை. ஸோ விவகாரம் என்ன, இதுக்கு மேலதான் பயம்னு ஒண்ணு வருது. இந்த பயம்னு வந்தா ஒரு நாளைக்கு தள்ளி போட்டுக்கலாம்னு ஒரு ஐடியா வேற வருது இவனுக்கு. என்ன பண்ணலாம், டாக்டர்கிட்ட போவோம், சவனப்பிராசம் சாப்பிடுவோம். அதுல விவகாரம் என்னன்னா, ரெண்டு வியாதி வந்தவரு சாப்பிடறதுக்கு மருந்துன்னு பேர். வியாதி வர்றதுக்கு முன்னாலேயே டானிக் சாப்பிடறது பாத்தீங்களா, இதுக்கு ரசாயனம்னு பேர். ரசாயனம்னு என்ன அர்த்தம், வியாதி வர்றதுக்கு முன்னால வியாதியை விரட்டுறதுக்காக நம்ம சாப்பிடக்கூடியதான பதார்த்தங்களுக்கு ரசாயனம்னு பேர். வியாதி வந்த பிறகு அந்த வியாதி நம்மளை விட்டு போறதுக்கு நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கு ஔஷதம்னு பேர். இப்படி ஔஷத சேவையும் பண்ணிட்டு இருக்கோம், ரசாயனமும் பண்ணிட்டு இருக்கோம், டானிக்கும் சாப்பிட்றோம், அதே சமயத்தில் வந்த பிறகு மெடிசனும் சாப்பிட்றோம். இப்படி சாப்பிட தள்ளணும்னு பார்க்குறோம். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா ஒரு ஆப்ரேஷனாவது பண்ணுங்க சாருங்கிறோம். எல்லாம் பண்ணி உயிரோட இருக்கணும், இதை பார்த்தா போறாதோம். இந்த டாக்டர் சொன்னா ஓரளவுக்கு தான், அதுக்கப்புறம் பிறந்த நாள் வந்தது நாள் ஒரு மிருத்யுஞ்சயோகமும் ஒரு தீர்காயுக்கா ஒரு ஹோமம், அப்படி எத்தனை வயசானாலும் அதை பண்ணிக்கணும். அதை பண்ணினா ஒரு திருப்தி. நவகிரக ஹோமம் ஒரு கிரகம் என்ன ஒண்ணு தப்பித்துமே பண்ணப்படாது. நீங்க பண்ணினதான அட்டுழியம் எல்லாம் அது அப்படியே இருக்க, ஆனா பகவான் மட்டும் என்ன ஒண்ணும் பண்ணப்படாது. நவகிரகங்கள் என்ன காப்பாத்தணும், என்ன நன்னாத்தான் இருக்கு, ஆனா அதுக்கு தகுந்தாப்பா நாம நடத்துக்கல அவ்வளவுதான். இப்படி இந்த மனுஷனுக்கு மரண பயம் இருக்கு பத்தேலா, இது செட் ஆயிடுது. பயத்தினாலேயே பிராணம் போறது சார். விவகாரம் ஏதாவது வந்துருந்தா என்ன ஆகுமோ ஆகுமோ போயிடுவோமோ போயிடுவோங்கிற பயத்தினால்தான். போறது என்னைக்கோ ஒரு நாள் நிச்சயம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்கு இருந்து நம்மளால முடிஞ்சது இன்னைக்கு இன்னைக்காரியம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு ஒரு பயம் ஒரு சந்தோஷமா இருந்ததுன்னா ரைட் போயிட்டுறது. ஆனா தேவதைகளுக்கு என்னன்னா அங்கேயும் இந்த நோட்டீஸ் பீரியட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய கர்மா முடிஞ்சிருத்துன்னா எப்படி டெய்லி பேங்க்ல வித்ரா பண்ணிட்டே இருந்தேன்னா ஏடிஎம் இதுல ஒரு நாள் கேட்டதுல வராது என்னன்னா அக்கௌண்ட் பேலன்ஸ் இல்லையன்னு வந்துடும். அதே மாதிரி தான் அங்கேயும் அக்கௌண்ட் பேலன்ஸ் இல்லைன்னா அனுப்பிச்சுட்ருவோம். இப்போ விவகாரம் என்னாச்சுன்னார் இங்கே என்னடான்னார் பிராணம் போனால் நாலு பேருக்கு தெரியும் அங்கே யாருக்குமே தெரியாதுன்னு. ஏன் அவன் அவன் லோகத்தில் இருக்கான் எது வேணுமோ அதை காமதேவன்ட்டு போயிட்டு கல்பருங்க அலைஞ்சுட்டு இருக்கான். இங்கே எங்கேடா ஆச்சுன்னார் ஏதோ இருந்தார் போயிட்டார் அவ்வளோதான் விவகாரம். ஏன் தூர் போனாரோ எந்த மூலையில் இருக்காரோ விடலை. இப்போ அவளுக்கும் அனித்தியமான தேவதைகளை நம்ம நாடினோமையானால் நமக்கு பலன் எப்படி வரும்? நிச்சயமாக சாஸ்வதமாக எல்லாம் போனாலும் இருக்கக்கூடியதான ஒரு தெய்வம் இவருக்கார். இப்படிப்பட்டதான தெய்வங்களை விட்டுவிட்ட தேவ கணங்களை யாராரையோ நம்ம பிரார்த்தனை பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நமக்கு ஏதாவது லாபம் வர போறதா? கிம்பா சுவாமின் அத்திர தேவதானுசரணம். எத்தனையோ தேவதைகளும் அந்த தேவதைகளை அனுசரிச்சு என்ன பிரயோஜனம்? அவளே சாஸ்வதமா இருக்க போறதில்லை. அவ இருந்தாள்னா ஓஹோ இது பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனா அவளுக்கே சாஸ்வரத்துவம் இல்லையே, எப்ப விழுந்துருவாளும் தெரியலையே. ஆகியல்கே வதானுசரண ஆயாதேன. அதுலயும் ஏதாவது உங்களோட சுலபமா அடைஞ்சு போடலாமா? பரமேஸ்வரனை தியானம் பண்ணணும்னா ரொம்ப நாள் தபஸ் பண்ணணும் சார், ரொம்ப சிரமம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வரும். ஆனா இந்த தேவதைகள்னா அப்பப்ப பள்ளத்தை கொடுத்துடுறேன், ஆகிய கடைச்ச வரைக்கும் லாபம் அப்படிங்கிற இடம் அதுவும் இல்லை. இதுக்கு எவ்வளவு சிரமம் பண்ணுமோ அதை விட 100 மடங்கு அங்க ஜாஸ்தி. ஆனா ஜனங்கள்லாம் ஓடுறாளே சுவாமின் அஸ்திர தேவத அனுசரண ஆயாசே எனக்கும் லப்யதே காவா முக்தி. இதை விட வேற முக்தி வரப்போறதாப்பா. முக்தின்னா என்னது? முதல்ல